இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudavenist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நிறைந்த
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சிலுவை, த கிராஸ். நம்முடைய வாழ்க்கையில சிலுவைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. மிக பழமையான ஒரு கதை சொல்லப்பட்ட ஒரு கதை இருக்கிறது. என்ன கதை என்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து விட்டார். அவருடைய துணியை அநேகர்கள் பங்கிட்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அங்கே என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, அதிலே ஒரு மனிதன் அந்த துணியை பங்கிட்ட அந்த ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏளனமாக பேசினான். இயேசு கிறிஸ்துவை ஏளனமாக பேசினார்கள் என்று நம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனால் அந்த சிலுவை மத்தியிலே இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அங்கே மூன்று விதமான அற்புதங்கள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம், அல்லது மூன்று விதமான மனமாற்றம் அடைகிறதை பார்க்கின்றோம். என்ன என்று பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு சேனையின் தலைவன், நூற்றுக்கு அதிபதி, இவர் இயேசு கிறிஸ்து, இவர்தான் தேவகுமாரன் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமந்து வந்த சிமியோன், அவரும் அதை பார்த்து என்ன பண்றாருன்னு சொன்னா, நிச்சயமாகவே இவர் இயேசு கிறிஸ்துன்றதை ஏற்றுக்கொள்கின்றார். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அருகிலே அறையப்பட்ட அந்த கள்ளன், திருடன், இவர்தான் மெய்யான மேசியா என்பதை அறிந்து கொள்வதை பார்க்கின்றோம். ஆகையால் இந்த கதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, சிலுவையின் காட்சியின் போது எவ்வளவு அற்புதங்கள் நடைபெற்றது என்றால், அங்கே வேதத்தில் சொல்லப்படாத அற்புதங்கள் எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகையால் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் சிலுவையின் செய்தியானது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சிலுவை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்க. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை நமக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னா, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க பாவம் செய்யறீங்க, அவரை விட்டு வழி வழிக்கு போறீங்க, ரொம்ப தூரம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களையும் அவரையும் இணைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வைத்த அந்த ஒரு பாலம் தான் சிலுவை மரம். இன்னைக்கு அந்த சிலுவை மரம் இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம பிதா கிட்ட போய் சேர முடியாதுங்க. தேவனுடைய அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் இன்னைக்கு சிலுவை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்றோம், நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு அந்த சிலுவையை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, நம்ம வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்துல பாக்குறப்ப, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த சிலுவை அவர் சுமதின் மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணுன்றதாங்க அது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படல, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஆகையால் இன்னைக்கு சிலுவையின் செய்தி மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஒன்று கொரிந்தியர் 1 அதிகாரம்
நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னா 21 வசனத்திலிருந்து 24 வசனம் வரை நாம் வாசிக்கலாம். எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சிலுவையின் செய்தி நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா அது ஒரு பைத்தியமான செய்தியா இருக்குதுங்க. அதாவது அது எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிப்பாராம், மறிச்சு நம்மளுக்கு மீட்பு கொடுத்துருவாராம், அப்படி ஒரு கூட்டம் சொல்ல ஆரம்பிக்கிறத பாக்குறோம். இன்னும் ஒரு சில கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து எல்லாம் சிலுவையில மறிக்கலைங்க, அதெல்லாம் பொய்யுங்கன்றாங்க. இன்னும் ஒரு சில கூட்டம் அது எப்படிங்க தேவகுமாரன் வந்து பூமியில வந்து சிலுவைய சுமந்து அவர் மறிக்க முடியும், அது வெறும் ஒரு மனுஷனா இருக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுது யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் வேதம் சொல்லுது யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல, கிரேக்கர்கள் அதை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பைத்தியம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம். அப்ப இங்க பவுல் சொல்றாரு அவங்களுக்கு அது பைத்தியம், அவங்களுக்கு அது அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது ஞானம், எங்களுக்கு அது ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். 18 வசனம் வாசிக்கிறப்ப சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்னைக்கு சிலுவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் பலன் அதுதாங்க. எதுல இருந்து பலன், எப்படி பலன் சொல்லி நீங்க கேட்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிலுவை தான் உங்களை அந்த பாவத்திலிருந்து வெளியே வரத்துக்கு உதவி செய்யும். அதாவது சிலுவை உதவி செய்யாதுங்க, அந்த சிலுவையில் சுமந்து சிலுவையை சுமந்து சிலுவையில் மறித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்ப அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம், நமக்காக பட்ட பாடுகள் இன்னைக்கு நம்மை ரட்சிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்த சிலுவையில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஒவ்வொரு காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே மனதுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம், ஆனால் அந்த சிலுவையின் செய்தியை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மாறும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மத்தேயு 27 அதிகாரம் 26 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது தேசாதிபதியின் பேரரசகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து. இங்க நம்ம வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை, இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவையை குறித்து நம்ம அங்க வாசிக்கிறோம். இங்க வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவ வாரினால் அடிச்சிட்டாங்களாம், சிலுவையில அறையறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். அப்ப நீங்க பாருங்க இன்னைக்கு ஏன் சிலுவை இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பட்ட அந்த பாடுகள் இருக்குது பாருங்க. பாப்பா இன்னைக்கு மனுஷனா பிறந்த எல்லாருமே இந்த காட்சியை பார்த்து நிச்சயமா மணந்துருமனுங்க. அவர் அப்படியே வாரில் அடிக்கிறாங்க, அடிக்க அடிக்க அவருடைய உடம்புல முதுகில் இருக்கிற சதை அப்படியே வெளியே வருதுங்க, ரத்தம் அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே போகுதுங்க, பீரிட்டு போது ரத்தம் அப்படியே. நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பைப்பு உடைஞ்சா எப்படி தண்ணி வருமோ அது மாதிரி அவருடைய சதையில இருந்து ரத்தம் அங்கேயும் அங்கேயும் அப்படி தெறிக்கிற ஒரு காரியத்தை பாக்குறோங்க. அப்படி சதை ஒரு பக்கம் வருது, ரத்தம் ஒரு பக்கம் போகுது, தலையில முள்ளு வைக்கிறாங்க, தலையில முள்ளு வச்சு அந்த முள்ளு அப்படியே தலையில குத்துறப்போ அந்த தலையில இருந்து அந்த ரத்தம் அப்படியே கீழே வருதுங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களே, எப்பயாவது உங்களுக்காக தான், நீங்க ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான், நான் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான். இந்த உலகத்துல எந்த தெய்வமும் இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சது கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையை சுமந்தாருங்க. அப்ப நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 53 அதிகாரத்துல அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். அப்படின்னா அவர் தழும்ப பெற்றாரு, காயம் பெற்றாரு, சிலுவையில அடிக்கப்பட்டாரு. ஆகையால இன்னைக்கு நாம சுகத்தை பெற்றுக்கொள்கின்ற இதுல இருந்து பாவத்தினால் வரக்கூடிய அந்த சாபத்துல இருந்து நம்மளை அவர் மீட்கிறாருங்க, நம்மளை ரச்சிக்கிறாருங்க. நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யற பாவத்திற்கு நம்மளுக்கு ஆண்டவர் ஒருவேளை தண்டிக்கணும்னா நம்ம என்ன நிலைமை இருந்திருக்கும்? நமக்கு இன்னைக்கு நம்ம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோங்க. ஆனா இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், பாவ மன்னிப்பு. நிச்சயம் அந்த பாவ மன்னிப்பை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறதுனாலதான் இன்னைக்கு உங்களுடைய பாவத்திற்கு தக்கதாக, உங்களுடைய தப்பிதங்களுக்கு தக்கதாக அவர் உங்களை தண்டிக்காம இருக்கிறாரு. இன்னைக்கு சிலுவையில ஆண்டவர் நமக்காக சிந்திய ரத்தத்தை நம்ம பார்க்கணுங்க. லூக்கா 22:63-64 வரைக்கும் வாசிக்கிறப்ப அவரை எப்படி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோங்க. அதை வாசிக்க வாசிக்க நிச்சயமாய் நமக்குடைய மனங்கள் உடையத்தக்கதாக இருக்குது. அவர் அடிக்கப்பட்டாருங்க உங்களுக்காக, ஏன்னா நீங்க சேர்க்கப்படணுன்றதுக்காக. உங்க பாவமான வாழ்க்கையை விட்டு நீங்க வெளியே வரணும், நான் வெளியே வரணும், நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார் என்று வேதம் அங்கே சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கின்றோம். மத்தேயு 27:30 வாசிக்கிறப்ப அப்படி காரி துப்புறாங்க மூஞ்சில, காரியோடைய மூஞ்சில துப்புறாங்க, நீ எல்லாம் ஒரு தேவகுமாரனா, உன்னை உன்னாலே ரச்சிக்க முடியலன்னு சொல்லி கேவலமான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க சொல்றாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன நீ இவ்வளவு பண்றியா, நான் இரு பரலோகத்துல இருந்து ஒரு தேவதூதனை கூப்பிடுறேன், இந்த சேனையை கூப்பிடுறேன்னு சொல்லி இருந்திருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனா இருந்தோம், அதை தன்னுடைய கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தினார். எது வரைக்கும்? சிலுவையின் வரைக்கும், மரண பரியந்தம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 2 நம்ம வாசிக்கிறோம். அதுதாங்க இயேசு கிறிஸ்துவ. அவர் காரி துப்புனப்ப கூட அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அவர் அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 27:26-29 வாசிக்கிறப்ப அவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பரியாசம் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். பரியாசம் செய்த பொழுது கூட இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்தார் என்று நாம பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். நான் 28 அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முட்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். பாருங்க, ஒரு தேவகுமாரனுங்க, மனுஷனா வர்றாரு இந்த பூமிக்கு, ஆனாலும் அவர் யாருங்க? மேசியா. அவர் யாருங்க? தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை தேடி வந்தாருனா அதே ஜனங்க, அதே யூத ஜனங்க. அவரை சிலுவையில அடிச்சாங்க, சிலுவையில அரைஞ்சாங்கன்னு சொல்லி பாக்குறோம், அவரை காரி துப்பினாங்கன்னு சொல்லி பாக்குறோம், முட்கிரீடத்தை வச்சாங்கன்னு சொல்லி பாக்குறோம். எவ்வளோத்தையும் ஆண்டவர் செஞ்சாருங்க. அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக, அந்த பரலோகத்துல நீங்களும் நானும் இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், இவ்வளோ பெரிய பாடுகளின் வழியாக அவர் கடந்து சென்றார் என்று நம்ம பார்க்கின்றோம். மத்து 27:35 வாசிக்கிறப்ப அப்படி துணியை களைச்சிட்டாங்க. நான் வாசிக்கிறேன். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உழையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்ற தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யோசித்து பாருங்க, அவருடைய உடம்புல இருந்த துணியை கூட அவங்க உருவிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அரை நிர்வாணமாக, கிட்டத்தட்ட தேவகுமாரன் அரை நிர்வாணமாக அவர் சிலுவையிலே தூங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மள யாராவது ஒரு சின்ன அடி அடிக்கட்டுமே நம்ம சும்மா விடுறோமா? நம்மளை யாராவது சின்னதா ஒரு குத்து குத்துட்டுமே நம்ம சும்மா விடுறோமா? நம்மளை யாராவது எதிர்த்து பேசினாலே நம்மளுக்கு அவ்வளவு கோபம் வருது. அவங்கள நம்ம என்ன பண்ணோம், பல்ல உடைக்கலாம், கண்ணை உடைக்கலான்ற கோபம் வருது. ஆனா இயேசு கிறிஸ்து அவ்வளவு பொறுமையா இருந்தார். சிலுவையில அவ்வளவு பொறுமையா இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ரச்சிக்கப்படணும், என் பாவம் கழுவப்படணும், நான் பரலோகத்துக்கு இருக்கணுன்றதுக்காக தான். நீங்க ரச்சிக்கப்படணுங்க, பரலோகத்துல நீங்க இருக்கணுன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய சிலுவையின் காட்சிகளை வாசிக்க வாசிக்க அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். 28 நம்ம வாசித்தோம். 38 நம்ம வாசிக்கலாம், என்ன நடந்தது என்று பார்க்கலாம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவருடைய கையில ஆணிகளை வைத்து அறைந்தார்கள். ரெண்டு கையிலையும் ஆணியை வச்சு அறையிறாங்க, காலில் ஆணி அறையிறாங்க. எவ்வளவு வலிச்சிருக்கும் இயேசுப்பாவுக்கு, எவ்வளவு வலி இருந்திருக்கும். ஆனால் அவர் அனைத்தையும் தாங்கி கொண்டார். யாருக்காக? நமக்காக. நாம ரட்சிக்கப்படுறதுக்காக அவர் தாங்கி கொண்டதை பார்க்கிறோம். ஆகையால் அவர் இவ்வளவு தாங்கினது நிமித்தமாக இயேசை 52 அதிகாரத்திலையும் இயேசை 53 அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன பண்றோம், சுகம் பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். ஆறாம் வசனத்துல அவனவன் தனித்தனியாய் அவன் என்ன பண்ணான்னு சொன்னா வழி தப்பி திரிந்தோன்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்ப கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரிச்சதுனால இன்னைக்கு நமக்கு ஒரு மீட்பின் சத்தியம் இருக்குதுங்க, மீட்பின் சுவிசேஷம் இருக்குதுங்க. அந்த சுவிசேஷம் தான் இன்னைக்கு நம்மளை ரட்சிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு சிலுவையில் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது நம்ம அநேக காரியங்களை பார்க்கலாம். முதலாவது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்கள் உடைக்கப்பட்டது. அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் பாவம் செஞ்சா அவன் ஒரு பலி செலுத்த வேண்டுங்க, அந்த பலி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நிறைவேறினது என்று நம்ம பார்க்கிறோம். அவர் அதை நிறைவேறினார். இனிமேல் மனுஷன் தான் செஞ்ச பாவத்துக்கு பலி செலுத்த தேவையில்லை, ஏன்னா அவரே பலி ஆகிட்டார். அப்படின்னா அவர் செய்த அந்த பலி நிமித்தமாக, தியாகத்து நிமித்தமாக அவரிடத்துல மன்னிப்பு கேட்கறதுனால அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது இரண்டாவது என்னன்னு சொல்லி பார்க்கிறப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த சிலுவை, சிலுவையில இயேசு சிந்திய ரத்தம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அந்த ரட்சிப்பு இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குது. நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும் வரைக்கும் அவரை இந்த பூமிக்கு தந்தருளினார். அதாவது சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சிலுவையின் காட்சியை பார்க்கும் பொழுது, சிலுவையில் எனக்காக தொங்கின இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து ரட்சிப்பு கிடைக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். மூன்றாவது என்னன்னு சொல்லி பார்க்கிறப்ப அந்த சிலுவையில ஆண்டவர் எதை முடித்தார் என்று பார்க்கும் பொழுது சாத்தானுடைய அதிகாரத்திற்கு ஒரு முடிவு வச்சாருங்க. இனி சாத்தா ஆண்டுடைய பிள்ளைகள் அவன் நினைச்ச மாதிரி வேலை செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் அங்க ஒரு செக் பாயிண்ட் வச்சாரு சாத்தானுக்கு. அவ்வளவுதான், நீ தோக்கடிக்கப்பட்டவன் சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். ஆதாம் ஏவால சாத்தான் வஞ்சித்து பாவம் செய்ய வச்சு அவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி இந்த உலகத்துக்கு பாவம் வர வச்சுட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து அவனால வஞ்சிக்க முடியல. இயேசு கிறிஸ்து உண்மையா இருந்து பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவங்க நிரூபிக்கிறாருங்க. மனுஷனால பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லி நிரூபிச்சதுனால சிலுவை வரைக்கும் சாத்தான் இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறான். சிலுவைய அடிக்கிறப்பையாவது அவர் கோவப்பட மாட்டாரா? சிலுவையில அடிக்கிறப்பையாவது பரலோகத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பிதாவை கூப்பிட மாட்டாரான்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவையோ சோதிக்கிறான், எவ்வளவையோ பண்ணி பார்த்தான். ஆனால் கடைசி வரைக்கும் எந்த ஒரு சோதனைக்கும் ஆண்டவர் விழாதபடி சோதனையை மேற்கொண்டு சிலுவையில மறிச்சு இதனாலதான் அவர் 3வது நாள்ல அவர் உயிர்த்தெழுந்தார். சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு, அவன் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். அந்த சிலுவையை நான் பார்க்கிறப்பெல்லாம் என் ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக சாத்தானை காலிலே மிதித்து தோற்கடித்தார் என்பது எனக்கு ஞாபகம் வரணுங்க. இனி நான் யாருக்கும் அடிமை இல்லை, என் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். அந்த சிலுவை எனக்கு ரட்சிப்பை கொடுக்கின்றது, அந்த சிலுவை எனக்கு மீட்பை கொடுக்கின்றது, அந்த சிலுவை என்னை ஆண்டவரிடத்தில் சேர்க்கிறது என்ற அந்த ஒரு எண்ணம் மாத்திரமே எனக்கு வர வேண்டுமாக இருக்கிறது. ஆகையால் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். ஆண்டவர் சாத்தானை சிலுவையிலே தோற்கடித்தார் என்ற ஒரு காரியம்தான் நமக்கு நினைவில் வர வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்றோம்னா நாம பார்க்கின்றோம். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல வாசிக்கிறப்ப 24வது வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இங்க பார்த்தோம்னா நம்முடைய மாம்சத்தையும் மாம்ச இச்சையும் நம்ம எதுல அறிஞ்சிருக்கிறோமா, சிலுவையில் அறைந்திருக்கிறோம். அப்படின்னு சொன்னா எப்படி இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பாடை பட்டு இந்த மனுஷனுக்குரிய எல்லா கோபத்தையும் பாவமான சுபாவத்தையும் அவர் சிலுவையிலே அறைந்து வெற்றி சிறந்தாரோ, நீங்க நாமும் நம்முடைய பாவமான வாழ்க்கையை அந்த சிலுவையில பார்த்து, சிலுவையை பார்த்து ஆண்டவரே இந்த சிலுவை எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, உங்களை போல நான் மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. 25வது வசனம் வாசிக்கிறப்ப, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும், வீண் புகழ்ச்சியை விரும்பாலும் ஒருவருக்கொருவர் கோபம் உண்டாகும், ஒருவர் மேல் ஒருவர் போராமை கொள்ளாமலும் இருக்க கடவும். வேதம் சொல்லுதுங்க, சிலுவையை பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாவத்தை மேற்கொள்வான். இன்னைக்கு அந்த சிலுவை எனக்கு என்னதை சொல்லுதுன்னு சொன்னா, இனி நீ பாவி அல்ல, உனக்காக ஒருவர் இந்த சிலுவையை மறைச்சிருக்கிறாரு, அவரை கூப்பிடு, அவரை தேடு, அவர்கிட்ட உதவி கேளு, அவர் இப்பொழுதே இறங்கி வந்து உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறாருன்னு சொல்லி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல மிகப்பெரிய பாவியா நீங்க இருக்கிறீங்க, அந்த ரொட்டு வழிவிலைக்கு சென்றுட்டீங்களா, அந்த சிலுவையை பாருங்க, அந்த சிலுவை உங்களுக்கு ரட்சிப்பை காட்டும், அந்த சிலுவை இயேசுவின் தியாகத்தை காட்டும். ஜபம் செய்வோம். நேசித்த அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இரு ஆசீர்வதிப்பார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த சிலுவையில் சொன்ன ரத்தத்தை கொண்டு இந்த பாவங்களை நீங்கள் மன்னிக்கும்படி சொல்லிக்கிறேன். ஊழலை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இதோ என் காணிக்கை, இதோ என் காணிக்கை, அன்பு மீட்பரே, அன்பு மீட்பரே, இதோ என் காணிக்கை, தேவபிதாவின் மைந்தனே, தேவ கண்ணியருள் மைந்தனே, தேவபிதாவின் மைந்தனே, தேவ கண்ணி அருள் மைந்தனே, இதோ என் காணிக்கை, இதோ என் காணிக்கை.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilisasudvent@tist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்